நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. சைல்டுஹுட் அக்ரெஷன் பத்தி நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியா, அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா 0 to 6 years, அப்புறம் 6 to 12 years பார்த்தோம். இப்போ 12 to 18 years, இதில் எந்த மாதிரி அக்ரெஷன் வந்து வெளிப்படுது, ஆண் குழந்தைகள் என்ன மாதிரி வெளிப்படுத்துறாங்க, பெண் குழந்தைகள் எப்படி வெளிப்படுத்துறாங்க, சமுதாயம் வந்து என்ன பங்கு இருக்குது, கூட பிறந்தவங்க பெற்றோர்கள் இதெல்லாம் எந்த மாதிரி அவங்கள பாதிக்கிறாங்க, அதெல்லாம் பற்றி நமக்கு விரிவாக சொல்கிறதுக்காக டாக்டர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். டாக்டர், அதுக்கு முன்னால் நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால், ஒரு கடந்த மாதம் கூட சொல்லலாம், நம்ம ADHD அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம் பார்த்தோம் இல்லையா, அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கூட இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்படுறோம். அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
வணக்கம். நம்ம பார்த்த மாதிரி இந்த அக்ரெஷன் வரத்துக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று மெடிக்கல் கண்டிஷன், இன்னொன்று சைக்கியாட்ரிக்கு, 3வது லைஃப். மெடிக்கல் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால கூட அந்த விரக்தியில இந்த மாதிரி கோப குணங்கள் வரலாம். சைக்கியாட்ரிக் மனோநிலை சம்பந்தப்பட்டது. லைஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து நம்மளுடைய வீடு சூழல் சம்பந்தப்பட்டது. ஸோ நம்ம பிறக்கும் போது நம்ம கூட ஒரு பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதாவது ஜீன்ஸ், ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்றோம். அது கூட நம்ம பிறக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, சில பேர் வந்து பை நேச்சரே ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க, ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாங்க எதுக்கு எடுத்தாலும். செல்ஃப் கண்ட்ரோல், தன்னுடைய கட்டுப்பாடு அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது வந்து கூட பிறந்த குணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நம்ம வந்து GAD அப்படின்னு சொல்லுவோம், ஜென்ரல் ஆங்ஸைட்டி சிண்ட்ரோம், GAD அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கலி. ஸோ இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு ஒரு விடாத்தலை வலி அல்லது எனக்கு வந்து வயிறு வலி, அன்எக்ஸ்பிளைன்டு வயிறு வலி அப்படின்னு வரும்போது, எனக்கு என்னன்னே தெரியல, ஆனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு இந்த அக்ரெஷன் வரும் கான வாய்ப்புண்டு. அது என்னன்னே தெரியலங்கிற ஒரு விரக்தி, ஒரு வலினால நம்ம சொல்கிற அக்ரெசிவ்னஸ். அதே மாதிரி முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு நோய் பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த விரக்தினால கூட இந்த அக்ரெஷன் வரத்துக்கான வாய்ப்புண்டு. இது நம்ம வந்து மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சைக்கியாட்ரிக் கண்டிஷன் சொல்லும் போது அட்டென்ஷன் டெபிசிட், ஹைப்பர் ஆக்டிவான குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இம்பல்சிவா இருப்பாங்க, அதாவது ஒரு இடத்துல அவங்களை உட்கார வைக்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து தன் நிலையை மறந்து ரொம்ப அதிக சுறுசுறுப்பான இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல உட்காரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லும் போது பொறுமை இல்லாத காரணத்தினால கூட இந்த அக்ரெஷன் வரலாம். மென்டல் ரிட்டார்டேஷன், மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிற குழந்தைங்க, டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்க, குழந்தைங்க வந்து ஆட்டிசம் அப்படின்னு ஒன்று, ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் வந்து குழந்தைங்க கிட்ட அதிகமாக இப்போ இந்த காலத்தில் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆட்டிசம் கூட அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஆங்ஸைட்டி தூண்டுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இன்னும் பல காரணம் பார்த்தீங்கன்னாக்கா பேரண்டிங், அதாவது பேரண்ட்ஸ் வந்து எப்படி வளர்க்குறாங்க, நம்மளுடைய வளர்ப்பு, அது ஒரு முக்கியமான காரணம். மோஸ்ட் ஆஃப் ஆல் எபிலெப்சின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு ஃபிட்டு வலிப்பு அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கூட இந்த குழந்தைங்க வந்து அக்ரெஷன், அளவுக்கு மீறின அக்ரெஷன் வந்தாலும் வலிப்பு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு, எபிலிப்சிக்கான ரிஸ்க் உண்டு. எபவ் ஆல் எல்லா குழந்தையும் இந்த ஸ்டேஜில் இது எப்படி பழகுது அப்படின்னா, எந்த குழந்தையும் இந்த குணத்தோட பிறக்கிறது கிடையாது. பட் ரிஸ்க் ஆஃப் இமிட்டேஷன், தாயோ தந்தையோ வந்து இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை வெளிப்படுத்தினாங்கன்னா அந்த பிள்ளைங்க அதைத்தான் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைய கவுன்சிலிங் கொடுக்கறத விட அந்த தாய் தந்தைக்கு கவுன்சிலிங் கொடுக்கற சூழ்நிலைகள் தான் அதிகமாக இருக்குது.
இப்போ வீட்டில் வந்து அம்மா அப்பா சண்டை போட்டால் அப்பா அடிக்கிற இடங்களும் நம்ம இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த கோபத்தை வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, பாத்திரங்களை போட்டு உடைப்பாங்க. அப்போ இது பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை அதே மனநிலையில தான் பிற்காலத்தில் கல்யாணம் ஆகும்போது அது பிரதிபலிக்கும்.
கண்டிப்பாக இப்போ ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அம்மா. ஸோ அந்த பெண் குழந்தையாக இருந்தால் நாளைக்கு அந்த பெண் குழந்தை ஒரு தாய் ஆகும்போது தன்னுடைய தாயை போலதான் அவள் இருப்பாள், அவளால் புதுசாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு தாய்னா எப்படி நடந்துக்கணுங்கிறது அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து தான் கற்றுக்குது. அதே மாதிரி ஒரு ஆண் மகன் ஒரு நல்ல தந்தையாக இருப்பது எப்படி அப்படிங்கிறது தன்னுடைய தந்தையை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. ஸோ குழந்தைங்க வந்து இமிட்டேட் தான் பண்ணுவாங்க, கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தாய் தந்தை என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்து இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி தாய் தந்தை தன்னுடைய பிஹேவியரில் ரெகுலேஷன் கொண்டு வருது, ஒரு கட்டுப்பாடு கொண்டு வருது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம மெடிக்கல் கண்டிஷன் பார்த்துருக்கோம். அதாவது நமக்கு ஒரு நோய் இருந்ததுனால அக்ரெஷன், சைக்காட்ரிக் கண்டிஷன், மென்டல் ரிட்டார்டேஷன், ஆட்டிசம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். மூணாவது லைஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் நான் லைஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி பிரேக் டவுன், அதாவது ஒரு காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம், ஆதரிக்கிறதுக்கு எல்லோரும் இருந்தாங்க, இன்றைக்கி வந்து ரொம்ப சின்ன குடும்பம், நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை அப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ கூட நமக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதான் லைஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்பா அம்மா வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்தாங்க அப்படின்னாலும் அக்ரெஷன் தூண்டும். அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாவது அப்யூசிவ் பிஹேவியர், உதாரணத்துக்கு அப்பாவுக்கு வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், குடிப்பழக்கம், போதை பழக்கம் அந்த மாதிரி இருந்து அந்த அப்பா வீட்டில் வந்து சத்தம் போடுறதுனாலையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வரதுனாலையும் அந்த விரக்தியில் அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் அக்ரெஷன் காமிக்கும். அந்த தாய் வந்து போதுமான அளவு அந்த குடும்பத்து மேலே கவனம் செலுத்தாமல் போகின காரணத்தினால கூட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அக்ரெஷன் அமையும். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷனும் அக்ரெஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்.
இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெரிட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துட்டு இருக்குது. பண்பாடே சீரழிஞ்சு போகிற அளவுக்கு வந்து அது இப்போ வளர்ந்துக்கிட்டு வருது. அது அப்பா கிட்டேயும் இருக்கலாம், அம்மா கிட்டேயும் இருக்கலாம். அப்போ சில புரியாத உறவுகளை வந்து அந்த குழந்தை பார்க்குது. அப்பா இல்லாதப்ப வீட்டுக்கு ஆண் நண்பர்கள் வருது, அம்மா இல்லாதப்ப பெண் நண்பர்கள் வருது. இதை வந்து குழந்தை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு வர குழந்தைகள் கூட நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி சமயத்துல குழந்தைகள் எந்த அளவுக்கு அதனால பாதிக்கப்படுறாங்க, இது மனசுலயே வச்சிருந்த இதுவும் அக்ரெசிவ் பிஹேவியரா தூண்டலாம் இல்லையா?
கண்டிப்பா. சமீபத்துல எங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு. அதுல அந்த குழந்தையோடைய தந்தைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். சோ அந்த குழந்தைக்கு வந்து அது விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அப்பாவும் இந்த ஆண்டியும் ஒரு நல்ல நண்பர்கள்ங்கிற மாதிரி தான் அந்த குழந்தை நினைச்சிட்டு இருந்தது. பட் இது அந்த குழந்தையோட தாய்க்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் அடிக்கடி தாய்க்கும் தந்தைக்கும் இது சம்பந்தமாக ஒரு சண்டே சச்சரவு வரும். எதுக்காக இந்த ஆண்டியை மையப்படுத்தி அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்கிற லெவலுக்கு அந்த குழந்தை இறங்கி ஆராய்ச்சி பண்ணதுல அதுக்கு விவரம் தெரியற வயசுல தெரிய வந்தது என்னன்னா, எங்க அப்பாவுக்கும் இந்த நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர இந்த ஆண்டிக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படின்னு தெரிய வந்தப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை செட் ஆயிடுச்சு. அது ஒரு ஆண் குழந்தை, அதனால அந்த குழந்தைக்கு வந்து பெண்கள் மேலேயே ஒரு வெறுப்பு. சோ அந்த குழந்தை இந்த கவுன்சிலிங் வரும்போது அவங்க அம்மாவையும் வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ என்னன்னு கேட்டப்போ ஃபோபியா, சைல்ட்ஹுட் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து என் தந்தை இந்த மாதிரி செஞ்சாங்க, என் தாய் செய்ய மாட்டா அப்படிங்கறதுக்கு என்ன நிச்சயம், அப்ப என் கதி என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாம அந்த குழந்தை தாயும் தந்தையும் கூப்பிட்டு என்னை ஹாஸ்டல்ல சேர்த்திருங்க, நான் இந்த வீட்டுல இருக்கவே விரும்பல அப்படிங்கிற மாதிரி தன்னையே ஒதுக்கிருச்சு தாயும் தந்தையும் விட்டு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சோசியல் ஸ்கில்ஸே இல்லாம போயிடுச்சு. யார் மூணாவது நபர் யாராவது வீட்டுக்குள்ள வந்தா எங்க இவங்களுடைய வருகையினால நம்ம வீட்டுல சண்டை வந்துருமோ, அப்பாவும் அம்மாவும் அடிச்சுக்குவாங்களோ கத்துவாங்களோ, நாலு பேர்த்துக்கு இந்த நிகழ்ச்சி தெரிய வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல அந்த குழந்தை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம ஒரு ஒன்னேகால் வருஷம் வாழ்ந்ததுல சைக்கியாட்ரிக்லி அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு குழந்தைக்கு வரலாம். இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் விவரம் தெரியும் போது நான் ஏன் இந்த சூழ்நிலையில வாழணும் அப்படின்னு சொல்லி தற்கொலை முயற்சியில ஈடுபடுறதுக்கான ரிஸ்க் வரைக்கும் உண்டு. சோ அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆனா அது ஏத்துக்க கூடிய ஒரு பக்குவம் குழந்தைங்களுக்கு இல்லை. தாய் தந்தைகள் வந்து கணவன் மனைவியாக ஒரு காலத்துல இருந்தாங்க, ஆனா குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு நல்ல தாய் தந்தைங்கிறத உணர்ந்து தன்னுடைய பிஹேவியரை மாடிஃபை பண்ணணும். அதான் நான் சொன்னேன், பேரண்டிங் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்.
அதே மாதிரி டாக்டர், இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள், வல்லுறவுகள்ல ஈடுபடுற குழந்தைகள், சில ஆண்களை பாத்தீங்கன்னா வல்லுறவில் ஈடுபடக்கூடிய ஆண்கள்ல சில பேரை பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கம்மியா உள்ள பசங்க தான். அது சட்டம் கூட அவங்களுக்கு ரொம்ப தண்டனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது ஜுவினைல் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா அப்படிதான் அவங்கள சொல்லணும் அப்படின்றாங்க. குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தண்டனை நிரூபிக்கப்பட்டால்தான் குற்றவாளி, அவங்கள அதுவும் கூட சொல்லக்கூடாது, ஜுவினைல் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா தான் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி தகாத செயல்கள்ல வல்லுறவுல ஈடுபடக்கூடிய அந்த ஆண் பையன் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பையன் வந்து சின்ன வயசுல இது மாதிரி ஏதாவது பாதிச்ச நிகழ்வுகள் அது மாதிரி இருக்கலாமா? இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவா, இது வந்து அக்ரெஷனோட உச்சக்கட்டம் தான் இதுன்னு சொல்லலாம்.
கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி இந்த 0 to 6 years நம்ம வந்து என்ன அந்த குழந்தைக்கு ஒரு பழக்க வழக்கம் கத்துக் கொடுக்கிறோமோ அதுதான் டீனேஜ் வரைக்கும் வரும். அதே மாதிரி 13 வயசு வரும்போது பியர் பிரஷர், பியர் அவேர்னஸ், அப்ப என்ன ஆயிடும்னா குழந்தை வந்து தாய் தந்தையில இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. சோ அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் இந்த குழந்தைகள் ஈர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல பழக்கங்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ தவறான பழக்க வழக்கங்கள் வரும். சோ நம்ம ஒரு போலீஸ் மாதிரி அவங்க பின்னாடி போக வேண்டாம். இருந்தாலும் அந்த குழந்தை 13 வயசுக்கு மேல ஒரு ஃபுல் பிரைவசி கொடுக்காம இந்த குழந்தை என்ன பண்றது, அதோடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கறதுல ஒரு கண்காணிப்பு தாய் தந்தைக்கும் என்னைக்கும் இருந்துட்டே இருக்கணும். இந்த 15 இயர்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்க ஜுவினைல் ரிஸ்க், இந்த ஜுவினைல் கிரிமினல் அக்யூஸ்ட் ஆன குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இது இட்ஸ் கால்ட் ஏஜ் ஆஃப் பிளேஃபுல் அக்ரெஷன் அப்படின்பாங்க. ஒரு கொலையே செஞ்சாலும் அது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு, அது வந்து கொலை கிடையாது அப்படின்னா விளையாட்டா செஞ்சேன் அது விபரீதம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த கட்டம் வந்து எப்படின்னா விளையாட்டாக ஆரம்பித்து விபரீதத்துல வந்து முடிவது அப்படிங்கிறது தான் இந்த கட்டம். அண்ட் இந்த ஏஜ்ல வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஜென்ஸுக்கு, அதாவது ஒரு பையனுக்கு வந்து ஏன் பொண்ணோட அக்ரெஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு, இந்த ஏஜ்ல வந்து டெஸ்டோஸ்டெரோன் அது இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டதில்லை, ரிசர்ச் இல்லை, பட் அது ஒரு விதமான ஆண் செக்ஸ் ஹார்மோன். அந்த ஹார்மோன் டெவலப் ஆரம்பிக்கும் போது ஒரு விதமான ஒரு கிளர்ச்சி வந்து அந்த குழந்தைக்கு கண்டிப்பா இருக்கும், அது வந்து பயாலஜி. சோ அந்த நேரத்துல தான் இந்த மாதிரியான தவறுகள், இம்பல்சிவான தவறுகள், ஒரு மர்டராகவும் இருக்கலாம் அல்லது ஒரு ரேப் இன்சிடென்ட்டாகவும் இருக்கலாம். நம்ம சமீபத்துல இந்தியாலையும் பார்த்திருக்கோம் நடந்த பல ரேப் இன்சிடென்ட்ல மைனர் பசங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதே சமயம் ஒரு பெண் குழந்தைக்கு வந்து இந்த பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ண ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கும் போது அந்த பெண்ணுக்கு ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி கிடைக்குது. ஸோ அந்த பெண் வந்து இரண்டு வகையாகவும் மாறலாம். எல்லா ஆண்மகனுக்குள்ளேயும் ஒரு பெண், எல்லா பெண்குள்ளேயும் ஒரு ஆண் சொல்றோம் இல்லையா. எப்போ வந்து தைரியம் வரணுமோ அந்த தைரியம் வரணும், அல்லது செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் தண்ணியை அழிச்சிக்கக்கூடிய ஒரு பிஹேவியர்ல கூட போகலாம். அதுதான் டெஸ்டோஸ்டிரான்க்கும் ப்ரொஜெஸ்டிரான்க்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் இந்த மைனர் அந்த ஸ்டேஜ் மைனர் கிரிமினல்ஸ் வந்து எப்படி இங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட்ல சரியான விதம் கைடன்ஸ் இல்லாமலும் போவது, இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்குற பழக்க வழக்கம் என்னது, இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதுல கவனம் செலுத்தறதுக்கு போதுமான அளவு நேரமும் தாய் தந்தையோட சப்போர்ட்டும் இல்லாதது தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்.
இப்ப இந்த 18 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட பெரும்பாலான நேரம் வந்து பள்ளிக்கூடத்துலதான் செலவிடுறாங்க, அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. சரி, ஒரு நல்ல குழந்தையை உருவாக்குறதுக்கு கல்வி நிறுவனங்கள், பெற்றோர், சமுதாயம், நண்பர்கள் எந்த மாதிரி இருக்கணும், அவங்களுடைய பங்கு?
பெற்றோர் வந்து கண்டிப்பா அந்த குழந்தைய பத்தி பள்ளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லும் போது அதை காது கொடுத்து சீரியஸாக கேட்கணும். நிறைய பள்ளிகள்ல இன்னைக்கு கவுன்சிலர் அப்படின்னு ஒருத்தங்க, ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா கிளாஸ்ல வந்து ஒரு அப்நார்மலான பிஹேவியர், டிஸ்டர்ப்டிவான பிஹேவியர் பார்க்கும்போது அந்த குழந்தைய கவுன்சிலிங்க்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்குதான் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது. எல்லா பள்ளிகளும் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு குழந்தைங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தாமல் பிஹேவியர் காம்போனன்ட்லயும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேட்டா ப்ரோக்ரஸ் கார்ட்லயே அந்த பிஹேவியர்க்குனே ஒரு காம்போனன்ட் கொடுத்துக்கலாம். அந்த பிஹேவியர் காம்போனன்ட் வந்து அந்த டீச்சருக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, அல்லது அந்த பள்ளியோட கல்ச்சருக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லைங்கிறப்போ பேரண்ட்ஸ்க்கு தெரிவிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து அதை பர்சனலா எடுத்துக்காம இந்த குழந்தையோடைய கெரியர் சம்பந்தப்பட்டதுங்கிறத சீரியஸா எடுத்துட்டு கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போக வேண்டிய கட்டாயத்துல கூட்டிட்டு போய் தான் ஆகணும். என் பிள்ளைய மட்டும் ஏன் குத்தம் சொல்றீங்க, அவன் அப்படி இல்ல அப்படின்னு ஆர்கியூ பண்றதுனால நம்ம அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது பேரண்ட்ஸ் உணரணும். சோ இது வந்து பேரண்டோடைய ரோல். அதே மாதிரி சமுதாயத்துல நம்ம அந்த குழந்தைங்களை வந்து சாதனை படைச்சவங்க, நல்லவங்க, அந்த மாதிரி ஒரு 4 பேர்த்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதே சமயம் இந்த மாதிரி கெட்ட நிகழ்ச்சி, ஒரு ரேப்பு, ஒரு மொலஸ்டேஷன் வரும்போது அந்த குழந்தைக்கு இது என்ன, இது எதனால வருதுங்கறத எடுத்து சொல்லிட்டு இதுல செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஓரியன்டேஷனையும் கொடுக்கணும். நம்மளுடைய கல்ச்சர்ல இப்ப வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் குழந்தைக்கு தெரிவிச்சு கெட்ட விஷயங்களை குழந்தைகிட்ட ஷேர் பண்ணாதனால குழந்தைகளுக்கு போதுமான எக்ஸ்போஷர் இல்ல. இதனால அது என்னன்னா தெரிஞ்சுக்குவோமேங்கிற அந்த ஆர்வம் வந்து அவங்களை வேற விதமாக செயல்படுத்துது.
இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கேட்டதை எல்லாமே குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறாங்க. பேரண்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்க, நம்ம தான் வீட்டுல இல்லையே, பையன் பொண்ணோ வீட்டுல இருக்கிறாங்க, வாங்கி கொடுப்போம், வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு காலகட்டத்துல அது கொடுக்க முடியல அப்படிங்கும் போது கூட குழந்தைகள் வந்து அக்ரெசிவா மாறுறாங்க, அது ஒண்ணு. அப்புறம் இப்ப இந்த மீடியாவோட தாக்கம், ஊடகங்களோட தாக்கத்தினால நிறைய ஆசிரியர் கண்டிச்சதுனால வந்து தற்கொலைகள் அதுவும் பாக்குறோம். போய் சொல்றதுக்கே வந்து பயப்படுறாங்க. இப்ப குழந்தைகளுக்கு வந்து எப்படி அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பூர்த்தி பண்ணணும், பேரண்ட்ஸ் கேட்ட ஒன்ன வாங்கி கொடுக்காம, கொடுத்தாலும் கஷ்டம்தான் கொடுக்கலனாலும் கஷ்டம்தான், அதை பத்தி சொல்லுங்களேன்.
இந்த அக்ரெஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். சில வீட்டில் வந்து அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அப்பா ரொம்ப லீனியன்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அம்மாக்கும் அப்பாக்கும் ஒரு பேலன்ஸ் வேணும். அதாவது அந்த குழந்தைக்கு தெரியணும், அம்மா கிட்டயும் கேட்டாலும் அப்பா கிட்டயும் கேட்டாலும் இரண்டு பேரும் கலந்துதான் இந்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறது தெரியணும். சில வீட்டில் அப்பா வந்து அம்மாக்கு தெரியாம வாங்கி கொடுக்கறது, அம்மா அப்பாக்கு தெரியாம வாங்கி கொடுக்கறது, அது வந்து குழந்தை மேல இருக்கிற பாசத்துல செய்யறாங்க. பட் நம்ம வந்து அந்த குழந்தையோடைய எதிர்காலத்தை பாழாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாம போவது. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் தே ஷுட் பி ஆன் தி சேம் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டு பேரும் இந்த பிள்ளைய வளர்த்துறதுல ஈக்குவலான ஒரு பங்கு எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு தெரியணும் இங்க போனாலும் நடக்காது அங்க போனாலும் நடக்காது அப்படிங்கறது தெரியும். இப்ப நம்ம வீட்லயே பொதுவா எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சினிமாக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அப்பாதான், ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா அம்மா தான் அப்படின்னு சும்மா சொல்லுவோம், ஹோட்டல்ல சாப்பிடணும் அம்மா அப்படின்னு. எதுக்கு அம்மா கிட்ட போனோம் எதுக்கு அப்பா கிட்ட போனோங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து நாங்களே ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் அம்மாட்ட போனா நடக்கும். ஆனா எங்க அம்மா கிட்ட போய் நம்ம இன்னைக்கு சினிமாக்கு போலாமா அப்படின்னு கேட்டதுக்கு சரி நம்ம மட்டும் போயிடல அப்பாக்கு தெரிய வேணாம் அப்படின்னு எங்க அம்மா என்னைக்குமே சொன்னது கிடையாது. அவங்க கிராண்டிங்கா இருந்தாலும் அப்பா கிட்டயும் கேட்பாங்க, இன்னைக்கு பிள்ளைங்க சினிமா போகணும்னு நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்பா வந்து சரி கூப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாதான் அம்மா கூப்பிட்டு வருவாங்க. சோ எங்களுக்கு தெரியும் அப்பாக்கு தெரியாம அம்மாட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கறதுனால. சோ இரண்டு பேர்த்துக்கிட்டயுமே எங்களுக்கு சமமான ஒரு பயம் இருந்தோம், எங்களுக்கு நினைச்சதை ரெண்டு பேர்த்துக்கிட்டயுமே சாதிச்சுக்க முடியாதுங்கிற அந்த ஒரு கருத்தும் பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை வந்ததும் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்டப்பனா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ரிக்டா வரும்போது ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்டா இருக்கணும், லீனியன்டா இருக்கும்போது ரெண்டு பேருமே லீனியன்டா இருக்கணும். அதே மாதிரி கேட்டதும் வாங்கி கொடுக்க கூடாது அப்படிங்கிறீங்க. சோ பொதுவா வந்து ஒரு ஃபேமிலியில அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. பட் அந்த ஸ்டேஜை மீறின விஷயம் ஏதாவது அந்த குழந்தை கேட்குது அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் உருவாக்கும். ஏன்னா அது அப்புறங்கிறது எப்போ அப்படிங்கறது தெரியாது, கண்ணுக்கு தெரியாத எந்த விஷயமுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எதிர்பார்க்கும். சோ ஒரு பாசிபிளான டைம் லைன் அதாவது மந்த்லி பட்ஜெட்ல வந்து அந்த குழந்தையை இன்வால்வ் பண்ணறது வந்து ஒரு நல்ல புத்திசாலித்தன. அந்த குழந்தைக்கு தெரியணும் குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சோ தாய் தந்தை இருக்கும் போது இந்த தடவை நமக்கு இந்த செலவு இருக்கு, இந்த செலவு இருக்கு, இது இருக்கு அப்படிங்கறதையும் அந்த குழந்தைக்கே ஒரு சேவிங்ஸ் பழக்கம் உண்டு பண்ணிடலாம். அந்த குழந்தை வந்து சேமிச்சு நீங்க காசு போடும் போது அந்த குழந்தையோட சேமிப்பையும் அதுல போட்டு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்து அந்த கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த டெசிஷன் மேக்கிங்ல குழந்தை இன்வால்வ் பண்றதுனால அந்த குழந்தை குடும்ப கஷ்டம் தெரியும், ஓ இந்த மாசம் நமக்கு இந்த செலவு இருக்கு நம்ம இது கேட்கறோம். அதே மாதிரி ஒரு டென்டேட்டிவ் டைம் லைன், இப்போ ஒரு சைக்கிளே கேக்குது அப்படின்னா இன்னைக்கே வேணும் அப்படின்னு கேட்பாரு, இன்னைக்கு ஃபேக்ட் இதுதான் இந்த மாதிரி வந்து செலவு இருக்கு, ஒரு ரெண்டு மாசம் டைம் கூட நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கறது ஒரு விதமா கம்யூனிகேஷன் சொல்றோம் இல்லையா, அதுல அந்த குழந்தை நம்மளால ஈஸியா கொண்டு போக முடியும். சோ அதெல்லாம் இல்லாம உனக்கு இதே வேலை நீ கேட்டது உடனே வாங்கி கொடுக்கணுமா என்னால முடியாது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லும் போது உன்னால முடியாது அவ்வளவுதானே நான் எப்படி வாங்கி காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற போட்டிக்கு அந்த குழந்தையும் நிற்கும். சோ நம்ம கம்யூனிகேட் பண்ற விதம் வந்து அதை கன்வின்சிங்கா இருக்கணும். நம்ம எப்படி ஒரு சேல்ஸ் டாக் அப்படின்னு சொல்றோம், அது பிசினஸ்க்கு மட்டும் இல்ல பேரண்டிங்கும் அது ஒரு பொதுவான விஷயம் தான்.
ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ்வொர்த் சொல்வார், தி சைல்ட் இஸ் தி ஃாதர் ஆஃப் தி மேன் அப்படின்ட்டு. அதாவது குழந்தை வந்து தகப்பன், அதாவது ஒரு ஆண் பிள்ளை தகப்பனை வந்து பிரதிபலிக்குது அப்படின்ட்டு. ஒரு தமிழ் பாடல் கூட ஒன்று உண்டு இல்லையா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஆக்சுவலாக இது அன்னை வளர்ப்பினிலேன்னு நம்ம எடுத்துக்க கூடாது, ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அன்னை வளர்ப்புனா அவங்க சண்டை போட்டா குழந்தைகளும் வந்து புல்லிங் நேச்சரா வருவாங்க, அதை தான் அந்த பாடல் வந்து சொல்லாம சொல்லுது. ஆக ஒரு நல்ல முன் உதாரணமா முன்மாதிரியா குழந்தைகளுக்கு வந்து தாய் தகப்பன் தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க, கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.